ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே. யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜுரம் அசீஷமத். சுவாமி ராமானுஜர் இந்த ஜகத்தினுடைய உஜ்ஜீவனத்திற்காக சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்புதூரிலே திருவவதாரம் செய்தார். அவ்வாச்சாரியர் இந்த ஜகத்திற்கு நன்மை புரிவதற்காக பற்பல உபதேசங்களையும் பல கிரந்தங்களையும் அருள் செய்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த ராமானுஜருடைய தனியன் அதைத்தான் அடியன் முதலிலே விண்ணப்பித்தேன். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே. பரமயோகியாக கொண்டாடப்படுகிறார் சுவாமி ராமானுஜர். யோகி, யோகம் என்பது பகவானை இடைவிடாது நாம் தியானித்தல், மனதினாலே சிந்தித்தல். அந்த யோகத்தை எப்பொழுதும் யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் யோகிகள். அப்படிப்பட்ட யோகிகளுக்குள்ளே தலைவராய் எழுந்துருளியிருப்பவர் சுவாமி ராமானுஜர். அதனாலே பரமயோகி என்று கொண்டாடப்படுகிறார். அப்படி எப்பொழுதும் எம்பெருமானை மனதிலே சிந்தித்து கொண்டிருக்கிறதுனால தான் அவராலே ஒரு பெரிய காரியம், ஒரு கைங்கரியம் செய்யப்பட்டது. அதை தான் அடுத்த வரி அந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறது. யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜுவரம் அசீஷமத்து. அனந்தாவை வேதாகா என்று கொண்டாடப்படுகிறபடி வேதங்கள் பல பிரிவுகளோடு பலவாக அமைந்திருக்கின்றன. அந்த வேதங்களுக்கு உபனிஷத்துக்கள் அமைந்திருக்கின்றன. அதுவும் பற்பல உபனிஷத்துக்கள் வேதாந்தங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. அந்த வேதாந்தங்களுக்குள்ளே எத்தனையோ அர்த்தங்கள் தெரிவிக்கப்படுகிறது. அந்த அர்த்தங்களையெல்லாம் நன்கு நிலைநாட்டி ஒட்டுமொத்த வேதாந்தத்திற்கும் வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் இதுதான் கருத்து என்று அதை ஸ்தாபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெரிய கைங்கரியத்தை செய்தவர் தான் சுவாமி ராமானுஜர். ஸ்ருதி ஸ்மிருதி, ஸ்ருதிகள் வேதாந்தங்கள், ஸ்மிருதிகள் அந்த ஸ்ருதிகளையே நினைத்து அவற்றிலே சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தங்களை சூத்திர வடிவத்திலே எழுதப்பட்டு நமக்குன்னு வழங்கப்பட்டிருக்கிற கிரந்தங்கள் தான் ஸ்மிருதிகள் என்று கொண்டாடப்படுகிறது. யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி, மனுஸ்மிருதி என்னெல்லாம் பல ஸ்மிருதிகள் அமைந்திருக்கின்றன. ஆக இந்த ஸ்ருதிகளுக்கும் ஸ்மிருதிகளுக்கும் சரியான அர்த்தங்கள் என்ன, சரியான பொருள் என்னங்கிறத நமக்கு விளக்கியிருக்கிறார் சுவாமி ராமானுஜர். அதனாலே அந்தர்ஜுவரம் அசீஷமத்து. அந்த வேத வேதாந்தங்களுக்கு சாஸ்திரங்களுக்கு ஒரு ஜுவரம் அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்றால் அவைகளெல்லாம் கஷ்டப்படுமா, ஐயோ இப்படிப்பட்ட அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்று. அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் ஜுவரம் இல்லை, சந்தோஷமாக சாஸ்திரமானது நமக்கு அர்த்தத்தை நன்கு வெளிக்காட்டும். அதனால அந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை நமக்கு தெளிவாக எடுத்து உபதேசித்திருக்கிறார் சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு நமஹா, பிரணாமம் என்று இந்த தனியனானது தெரிவிக்கிறது. இந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை நமக்கு விளக்குவதற்காக சுவாமி ராமானுஜர் பற்பல கிரந்தங்களை இயத்தி அருளினார். அதிலே முக்கியமானது தலையானது ஸ்ரீபாஷ்யம் என்று கொண்டாடப்படுகிற நூல், பிரம்மசூத்திரம். வேதவியாசர் இயத்தி அருளின பிரம்மசூத்திரம். அந்த சூத்திரங்களுக்குள்ளே முரண்பாடுகள் ஏதும் இல்லாமல் எல்லா சூத்திரார்த்தங்களும் சேர்ந்து எம்பெருமானையே காட்டுகிறது, பிரம்மத்தையே ஸ்தாபிக்கிறது. அந்த பரபிரம்மத்திற்கு உண்டான ஸ்வரூபம், ரூபம், குணம் இவற்றை தான் இந்த சூத்திரங்கள், வேதாந்தங்கள் நமக்கு காட்டுகிறது அப்படின்னு எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே நமக்கு நிரூபித்து காட்டினார். பெருமானாருடைய அவதார உற்சவ சமயத்திலே அவர் அருளி செய்துள்ள இந்த ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து ஒரு பகுதியினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக அனுபவிப்போம். ஸ்ரீபாஷ்யத்திலே 4 அத்தியாயங்கள். அந்த 4 அத்தியாயங்களில் 4வது அத்தியாயம், ஒவ்வொரு அத்தியாயத்திலேயும் 4 பாதங்கள். அதிலே இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 4வது பாதத்தினுடைய இறுதியான அதிகரணம் ஜகத் வியாபார வர்ஜாதிகரணம் என்ன அதற்கு பெயர். அந்த அதிகரணத்தினுடைய அர்த்தம் என்ன, ஸ்ரீபாஷ்யத்தினுடைய இறுதியான அதிகரணம் இதில் சொல்லப்படுகிற அர்த்தம் என்னங்கிறத சுருக்கமாக அனுபவிப்போம். முதல்ல இந்த 4 அத்தியாயங்களுக்கு சமன்வய அவிரோத சாதன பல அத்தியாயங்கள்னு 4 அத்தியாயங்கள். சமன்வய அத்தியாயம், எம்பெருமானே ஜெகத்காரணம் என்று நமக்கு காட்டி கொடுக்கிற அத்தியாயம். அடுத்து 2வது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம், எம்பெருமானே ஜெகத்காரணம்னு சொன்னால் அதில் ஒரு முரண்பாடும் இல்லை, எல்லா வேதாந்தங்களும் சேர்ந்து அதையேத்தான் நமக்கு காட்டுகிறது என்று ஸ்தாபிப்பது நிரூபித்து காட்டுவது 2வது அத்தியாயம். சரி, இப்பேற்பட்ட உயர்ந்த பிரம்மத்தை தெரிந்து கொண்டு விட்டால் அவரை அடைவதற்கு வழி என்ன, அந்த சாதனத்தை நமக்கு காட்டுவது தான் 3வது அத்தியாயம். சாதனத்தை நன்கு கடைபிடித்தால் நாம் போய் அடைகிற விஷயம் அந்த எம்பெருமான் பிரம்மம், அந்த அடைகிற பலம் முக்திங்கிறது எப்படிப்பட்டது, அதில் என்னென்ன ஏற்படுகிறது, என்ன விஷயங்கிறத நமக்கு தெரிவிப்பது தான் 4வது அத்தியாயம். இப்போ 4வது அத்தியாயம் பலாத்தியாயம். அந்த பலாத்தியாயத்திலே 4 பாதங்கள் அமைந்திருக்கின்றன. அதில் முதல் பாதம்ங்கிறது இந்த ஜீவாத்மாவானவன் முமுக்ஷுவாக இருப்பவன், சாதனத்தை கடைபிடித்தவன். சாதனம்னா இந்த இடத்துல பக்தி, பக்தி யோகம், உபாசனம், இந்த சாதனத்தையும் கொள்ளலாம். இல்லை எம்பெருமானையே சாதனமாக பற்றியிருக்கிறார் பிரபன்னன் வரையும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த வியக்தி அவருக்கு என்ன ஏற்படுகிறதுன்னு கேட்டால், முதல் பாதம் 4வது அத்தியாயத்தின் முதல் பாதத்தில் அவருக்கு எல்லா கர்மங்களும் நாசமடைகிறது. முக்தி தசையில் அவர் இந்த இடத்தை விட்டு கிளம்புகிற சமயத்திற்கு முன்னாடி என்ன ஆகிறதுன்னா, அவர் சேர்த்து வைத்திருக்கிற பாபங்கள் புண்ணியங்கள் இத்தனை கர்மமும் நாசமடைகிறதாம். மேல் வரும் உத்தராகங்கள், போய புழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும்னு ஆண்டாள் திருப்பாவையில் தெரிவித்த அந்த அர்த்தம், அதைத்தான் இவ்விடத்திலே 4வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்திலே நிரூபிக்கப்படுகிற விஷயம். அடுத்து 2வது பாதம், அதிலே உத்கிராந்தி பாதம்னு பெயர். இந்த ஜீவாத்மாவானவர் இந்த சரீரத்தை விட்டு, ஸ்தூலமாக இருக்கிற இந்த சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரம் நுண்ணிய ஒரு தேகத்தை எடுத்துக்கொண்டு, உடலை எடுத்துக்கொண்டு அவர் எப்படி புறப்படுகிறார் அப்படிங்கிற விஷயம் அது 2வது பாதத்திலே சொல்லப்படுகிறது. மேலே 3வது பாதத்திலே எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே இவன் கிளம்பி எப்படி எந்த வழியாக செல்லுகிறான், அர்ச்சிராதி கதி என சொல்லப்படுகிற அந்த வழி, அதை பற்றி நன்கு விவரித்து சொல்லப்படுகிறது. இது 3வது பாதம், 4வது அத்தியாயத்திலே 3வது பாதம். அடுத்து 4வது பாதத்திலே அந்த முக்தனுடைய முக்தி பல அனுபவம், ஒருத்தர் முக்தி அடைந்து விட்டார்னா பரமபதத்தில் சென்ற பிற்பாடு அங்கு என்ன நடக்கிறது, அங்கு அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம்தான் 4வது பாதத்திலே சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 4வது பாதத்தினுடைய இறுதியான அதிகரணம் அதுதான் ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம். இதிலே 6 சூத்திரங்கள் அமைந்திருக்கின்றன, சுருக்கமாக அது பார்ப்போம். இப்போ இந்த அதிகரணத்தில் என்ன விஷயம் சொல்லப்படுகிறதுன்னா, இப்போ ஜீவாத்மாவானவர் ஸ்வஸ்வரூப ஆவிர்வாவம் எல்லாம் ஏற்பட்டு விட்டது. அபஹத பாப்மா விஜ்வரஹா என்ன சொல்லப்படுகிற அந்த குணங்கள் எல்லாம் அவருக்கு ஏற்படுகிறது. விமிருத்யு, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்தியசங்கல்பகா என்ன அந்த ஜீவாத்மாவினுடைய உயர்ந்த குணங்கள் அதெல்லாம் நன்கு வெளிப்பட்டு ஜீவாத்மாவானவர் அவ்விடத்திலே இருக்கிறார். அப்படிப்பட்ட அவருக்கு ஆனந்தம் எம்பெருமானோடு ஒத்த ஒரு அனுபவம், ஒரு ஆனந்தம் அவருக்கு கிடைக்கிறது. இந்த இடத்துல ஒரு சந்தேகம், உலகை படைப்பது போன்ற பிரம்மத்தின் செயல்பாடுகள் எல்லாம் முக்தாத்மாவுக்கு உண்டா இல்லையா? பிரம்மத்தினோடு சாமியம், பரமசாமியாபத்தி மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. சாமியம்னா எம்பெருமானோடு சமம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை கொண்டால், அப்போ பிரம்மத்திற்கு உண்டான எல்லா குணங்களும் இவருக்கும் வர வேண்டும். பிரம்மங்கிறது ஜெகத் காரணம், ஜெகத்தையே படைத்து காத்து கடுத்து இத்தனையும் பண்ணுகிறார். அதே போன்ற தன்மைகள் செயல்பாடுகள் ஜீவாத்மாவுக்கும் வர வேண்டுமே. ஏன்னா எம்பெருமானோடு சாமியம்னு சொன்னால் அப்போ முக்தி அடைந்த ஜீவாத்மாவுக்கும் இது கிடைக்க வேண்டுமே அப்படின்னு ஒரு சந்தேகம். மேலே இந்த ஜீவாத்மாவானவன் திரும்பி வருகிறானா? பரமபதத்திலிருந்து முக்தி அடைந்த பிற்பாடு மறுபடியும் அவ்விடத்திலிருந்து திரும்பி இந்த லோகத்திற்கு வருவானா? பிரம்மமே அவரை மறுபடியும் கீழே தள்ளிவிடுவாரா என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதற்கும் சமாதானம் இதில் சொல்லப்படுகிறது. இந்த அதிகரணத்தினுடைய முதல் சூத்திரம், ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத்து அசன்னிஹிதத்வாச்ச என்னும் இது முதல் சூத்திரம். இதிலே ஆராயப்படுகிற விஷயம் என்னென்னா, இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம், இந்த ஜெகத் காரணமாக இருக்கிற இந்த தன்மை, இது முக்தாத்மாவுக்கும் உண்டா இல்லையா அப்படின்னு ஆராயப்படுகிறது. இந்த சூத்திரத்திலே அதற்கு பதில் சொல்லப்படுகிறது. பிரகரணாத்து அசன்னிஹிதத்வாச்ச ஜெகத் வியாபார வர்ஜம். இந்த முக்தனுக்கு சர்வேஸ்வரத்துவம் அப்படிங்கிறது வரவே வராது. சர்வேஸ்வரன் இருப்பவர் ஒருத்தர் தான், பகவான் ஒருத்தர் தான். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி என்ன லக்ஷணம் சொல்லப்படுகிற அந்த இடத்திலே பிரம்மம் ஒருத்தருக்கே உண்டான அடையாளம் அது. அப்படி இருக்கிறச்ச அதே தன்மை முக்தி அடைந்த ஜீவாத்மாவுக்கும் வரும்னு சொன்னா, அப்போ பிரம்மத்திற்கே இருக்கிற லக்ஷணம் அடையாளம்ங்கிறது போய்விடுமே. அப்போ அந்த பிரகரணம், இந்த பிரகரணத்தில் பார்த்தாலும் இது ஒட்டவே ஒட்டாது. முக்தி அடைகிற இந்த ஜீவாத்மாவிற்கு பரமசாமியம் கிட்டுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பேற்பட்ட உயர்ந்த எம்பெருமானோடு ஆனந்தத்திலே சாமியம், சில கல்யாண குணங்கள் அவனுக்கும் இவனுக்கும் ஒத்திருக்கின்றதுன்னு அவ்வளவுதான் அர்த்தமே ஒழிந்து, எம்பெருமானுக்குண்டான அத்தனை தன்மைகளும் இவருக்கு வந்து விடுகிறதுங்கிறது இவ்விடத்தில் அர்த்தம் இல்லை. அப்போ பிரகரணாத்து சந்நிஹிதத்வாச்ச ஜீவாத்மாங்கிறவன் எங்கே ஏதோ கர்மத்திலே இங்கே உழன்று பற்பல யோனிகள் எத்தனையோ பிறவிகளை எடுத்துட்டு மறுபடியும் ஏதோ ஒரு பிறவியிலே எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே இவனுக்கு முக்தியானது கிட்டினால், அப்பேற்பட்ட இவன் போய் எம்பெருமானோடு சமம் ஆகிவிட முடியுமா எல்லா குணங்கள்லையும்னா? ஆகவே ஆக முடியாது. அப்போ எம்பெருமானு கூட சமங்கிறது எம்பெருமானா பார்த்து அனுகிரகித்து, சரி இவனுக்கு நமக்கு எத்தனை ஆனந்தம் கிடைக்கிறதோ அந்த ஆனந்தம் இவனுக்கும் கிடைக்கட்டும்னு அவர் சங்கல்பித்து கொடுப்பதினாலே தான் இவருக்கு அந்த சாமியமே ஏற்படுகிறது. அதனால இவர் ஜெகத்தை படைத்தல் காத்தல் அப்படிங்கிறது இவருக்கு வரவே வராது. அதான் ஜெகத் வியாபாரம், ஜெகத்தை சிருஷ்டித்தல் அழித்தல்ங்கிற அந்த வியாபாரம் இருக்கிறதே, அது இவருக்கு ஏற்படவே ஏற்படாது. இந்த முக்தாத்மாவுக்கு அது பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிறது இது முதல் சூத்திரம் இதில் காட்டப்படுகிற அர்த்தம். மேலே அடுத்த சூத்திரத்தில் என்ன விவரிக்கிறார்னா, அடுத்த சூத்திரத்தில் விவரிக்கிறதுக்கு முன்னாடி இதிலேயே பற்பல ஸ்ருதி வாக்கியங்களை எம்பெருமானார் எடுத்து காட்டுகிறார். சாந்தோக்கிய உபனிஷத்து, சதேவ சோமிய இதமக்ர ஆசீத்து, அதே போல பிருஹதாரண்யக உபனிஷத்து, பிரம்மவா இதம் ஏவமக்ர ஆசீத்து ததேகம் சன்னு, அதே போல ஐதரேய உபனிஷத்திலே ஆத்மாவா இதமேக ஏவ அத்ர ஆசீத்து நான்யத் கிஞ்சன மிஷத்து, மகாநாராயண உபனிஷத்து ஏகோஹவை நாராயண ஆசீத்து ந பிரம்மா நேஷானஹா, அதே போல சதபத பிராமணம் ய பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியா அந்தரஹா ய ஆத்மனி திஷ்டன்னு என்ன, இப்படி முதலான இத்தனை வாக்கியங்களையும் எடுத்து பார்த்தால் பரம்பொருளுக்கே ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த செயல்களெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. அதனாலே இவ்விடத்திலே முக்தனை பற்றிய பேச்சுக்கு இடமே இல்லை. ஆகையால் முக்தனுக்கு இந்த அடையாளம் வரவே வராது, இந்த குணம் ஏற்படவே ஏற்படாதுன்னு தெரிவித்தார். சரி, அடுத்தது பிரத்யக்ஷே உபதேசாத் இதி சேத் ந அதிகாரிக மண்டல ஸ்தோக்தேஹே. இந்த சூத்திரத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறதுனா, இது அடுத்த சூத்திரம், இல்லை ஸ்ருதியில் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வாதம் சொல்லலாம். வேதாந்தங்களில் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறது, ச ஸ்வராட் பவதி தஸ்ய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி, அவர் ஸ்வராட் ஆகிறார், எல்லா லோகங்கள்லேயும் தன் இஷ்டப்பட்டபடி எல்லா இடத்திற்கும் சஞ்சாரம் சென்று வருகிறார். இமான் லோகான் காமான்னி காமரூப்பியனு சஞ்சரன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ருத்யா முக்தஸ்ய ஜகத் வியாபார உபதிஷ்யத்தே என்று கொண்டால், அப்போ ஸ்ருதி வேத வாக்கியங்கள் இப்படியெல்லாம் தெரிவிக்கிறது, முக்தனுக்கு ஜகத் வியாபாரம் உண்டு போல தெரிகிறதேன்னு ஒரு பூர்வபக்ஷம் ஏற்படுகிறது. அதற்கு இந்த சூத்திரத்திலே பதில் தெரிவிக்கிறார். பிரத்யக்ஷ உபதேசாத் இதி சேத் ந, பிரத்யக்ஷேனா இந்த ஸ்ருதிகளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிரத்யக்ஷமா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னா, இது சேத் ந அதிகாரிக மண்டல ஸ்தோக்தேகே, அவையெல்லாம் சிறு சில அதிகாரிகளுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம். அதிகாரிகள் அப்படின்னா இவ்விடத்திலே அந்த சதுர்முகன், பிரம்மா, இந்திரன், சந்திரன் முதலான பதவிகளில் இருப்பவர்கள், சர்வேஸ்வரனால் நியமிக்கப்பட்ட அந்த உயர்ந்தவர்கள், அவர்களுடைய லோகங்கள், அந்த லோகங்களில் இருக்கிற ஐஸ்வர்யம் போகம் அந்த அனுபவம், அதனாலே அவருக்கு எத்தனை ஆனந்தமோ அந்த ஆனந்தங்கள் எல்லாம் கூட இவருக்கு ஏற்படும், முக்தாத்மாவிற்கு அனுபவிக்கக்கூடும், அனுபவிக்க கிட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்ல வருகிறதே தவிர, இவர் அந்த காரியங்களை செய்து அதனாலே அனுபவிப்பாருங்கிறது இவ்விடத்தில் அர்த்தம் இல்லை. ஏன்னா முக்தன்கிறவன் இந்த கர்மங்களையே கர்ம பந்தங்களையே நீங்கி இருப்பவன், பிரம்மத்தையே அனுபவித்து அதனாலே ஆனந்தத்தை பெறுபவன் எப்போ முக்தனுக்கு அடையாளம் சொல்லப்படுகிறதோ, அவர் போய் மறுபடியும் இந்த லோகங்களிலே இருந்து ஜெகத்தை படைத்தல் முதலான இந்த காரியங்களை செய்து அதனாலே இவர் அனுபவிக்கிறார்னா அப்படி அர்த்தம் இல்லை. அப்போ இந்த வாக்கியங்கள் என்ன கூறுகிறது, முக்தாத்மாவுக்கு ஆனந்தம் உண்டுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் விவரிக்கணுமே. எப்பேற்பட்ட ஆனந்தம், பிரம்மத்திற்கு ஆனந்தம், அந்த ஆனந்தமே இவருக்கு கிட்டும், அது எதை எதையெல்லாம் காட்டிலும் உயர்ந்தது, அதில் என்னென்னலாம் அடக்கம்னு கேட்டால், அப்போ சதுர்முகன் முதலான லோகங்கள், அவர் அந்த சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லப்படுகிற சதுர்முகன், இன்னும் மத்தம் உண்டான தேவர்கள், அவரவர்களுக்குன்னு இருக்கிற லோகங்கள், அதிலே அவர்கள் ஐஸ்வர்யத்தோடு எப்படி அவர்கள் ஆனந்தத்தை பெறுகிறார்களோ அந்த ஆனந்தங்கள் எல்லாம், அந்த ஆனந்தமும் இவருக்கு கிட்டும், அனுபவிக்கிறதுக்கு இவருக்கு கிடைக்கும் என்ன, அந்த கருத்து தான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அப்போ அதிகாரிகள்னா நான்முகன் போன்ற அதிகாரிகள் அவர்களுடைய உலகங்களில் இருக்கிற அந்த அனுபவம் இவருக்கு கிடைக்கிறதுங்கிறது தான் இதற்கு அர்த்தம் என்ன இதை தெரிவித்தார். மேலே அடுத்த சூத்திரம், விகாராவர்த்திச்ச ததாகி சித்திமாக, மாற்றங்கள் இல்லாத பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான், அதனால் இப்படி ஸ்ருதி கூறுகிறது. ததாகி சித்திமாக, ஸ்ருதி வாக்கியம் என்ன தெரிவிக்கிறதுன்னா, விகாராவர்த்திச்ச, விகாரம் அப்படின்னா ஜன்மாதிக்கே ந வர்த்தத இது விகாராவர்த்தி, நிர்தூத நிகில விகாரம் நிகிலஹேய பிரத்யநீக கல்யாணைகதானம் நிரதிசய ஆனந்தம் பரபிரம்ம ச விபூதிகம் சகல கல்யாண குணம் அனுபவதி முக்தா. முக்தங்கிறவன் யார், அவன் எதை அனுபவிக்கிறான்னு கேட்டா, விகாரம் அற்றிருப்பவன், விகாரம்ங்கிறது இந்த ஜென்மஸ்திதி லயம் இது முதலான செயல்களில் ஈடுபட்டு அதனால கொஞ்சம் மாறுபாடு அடைதல், இந்த மாதிரியான மாறுபாடுகள் ஏதும் இல்லாமல் நிர்விகாரமாக இருப்பவர் தானே பிரம்மம். அப்போ எல்லா ஹேயங்களும் எந்த தீங்குகளும் தாழ்வுகளும் இல்லாமல் அதற்கு எதிர்தட்டாக இருப்பவர், கல்யாண குணங்களுக்கே இருப்பிடமாக இருக்கிற அந்த எம்பெருமான், அவருடைய சொத்து ச விபூதிகம், அவருக்கு லீலா விபூதியும் ஒரு சொத்து, நித்திய விபூதியும் சொத்து, இப்படிப்பட்ட இந்த சொத்தோடு ஐஸ்வர்யத்தோடு இருக்கிற அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார் முக்தர், அதனாலே தான் அவருக்கு பிரம்மத்தினோடு சாமியம்ங்கிறது கிட்டுகிறது. எம்பெருமான்கிறவர் எல்லாத்தையும் உடையவர், அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறச்சே அப்போ அவருக்கு இருக்கிற ஆனந்தம் நமக்கும் கிட்டுகிறது அல்லவா, இதனால தான் பரமசாமியாபத்தி மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறதே ஒழிந்து அந்த செயல்களையெல்லாம் செய்து அதனாலே தான் இவருக்கு ஆனந்தம் ஏற்படுகிறதுன்னு இவ்விடத்துல கொள்ள வேண்டாம். சவிபூதிகம் பிரம்மானுபவன் விகாராந்தர் வர்த்தனா ஆதிகாரிக மண்டலஸ்தானமபி போகான் புங்க்த இதி சர்வேஷு லோகேஷு காமச்சாரா இத்தியாதின உச்சியதே ந முக்தஸ்ய ஜகத் வியாபாரா. அப்போ இத ஜகத் வியாபாரம் செய்து வருகிறது இந்த ஆனந்தம்ங்கிறது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி ஸ்ருதி வாக்கியங்கள் கூறவில்லை. இந்த விபூதிகனோ விபூதிகன் அப்படின்னா இத்தனை விபூதி செல்வங்களையும் உடைய அந்த பிரம்மத்தை அனுபவிப்பதினாலே அவருக்கு இந்த ஆனந்தமானது கிடைக்கிறது. அப்படித்தான் வாக்கியங்கள் ஸ்ருதி வாக்கியங்களும் தெரிவிக்கிறது. யதாஹி ஏவ ஏஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே அநாத்மியே அனிருக்தே அனிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அத்தசோ அபயங்கதோ பவதி. அதிருஷ்யே கண்களால் காண முடியாது, அநாத்மிய சரீரம் இல்லாதது மற்றும் தாழ்ந்த குணங்கள் ஏதும் இல்லாமல் இருக்கிற அந்த எம்பெருமான், அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவினிடத்திலே பயம் இல்லாமல் அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே இருந்து இந்த உபாசகன் முக்தி அடைந்தவன் அந்த ஆனந்தத்தை பெறுகிறான் என்ன வாக்கியம் கூறுகிறது. அதே போல ரசோவை சகா ரசம் ரசகுஹேவ அயம் லப்த்வா ஆனந்தி பவதி. பரமாத்மா ரசமாகவே உள்ளான், அப்படிப்பட்ட அவனை அடைந்து ஜீவாத்மா ஆனந்தம் அடைகிறான் என வாக்கியங்கள் கூறுவதனாலே பகவதனோட அனுபவத்தினால்தான் பகவானுக்கு இருக்கிற அந்த ஆனந்தம் எல்லாம் இந்த முக்தாத்மாவுக்கும் கிடைக்கிறது, ஜெகத் வியாபாரத்தினால் அல்ல. இதற்கு மேல அடுத்த சூத்திரம் தர்ஷயதஹச ஏவம் பிரத்யக்ஷ அனுமானே. இப்படித்தான் பற்பல ஸ்ருதி வாக்கியங்கள் கூறுகிறது. ஜெகத் வியாபாரம் என்பது பரமபுருஷனுக்கே உரியவை என்ன பற்பல ஸ்ருதி வாக்கியங்கள் ஸ்மிருதி வாக்கியங்கள் எல்லாமே தெரிவிக்கிறது. கண்ணன் கீதையில கூட அப்படித்தான் தெரிவிக்கிறார், விஷ்டவியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் என்னெல்லாம் கண்ணனே கீதையில தெரிவிக்கிறார். தான் ஒருவனே தனிவித்து இந்த எல்லா ஜகத்துக்கும் தானே காரணம், ஒருவனே காரணம் என்ன உபனிஷத்துக்களெல்லாம் கோஷிக்கிறது, எம்பெருமானும் தெரிவிக்கிறான். ஆகையினாலே இந்த அடையாளம்ங்கிறது எம்பெருமான் ஒருவனுக்கே வரும், பிரம்மத்திற்கே உண்டு, இந்த ஜீவாத்மாவிற்கு இல்லை. முக்தனான இந்த ஜீவாத்மாவுக்கும் அது ஏற்படுவதற்கும் வாய்ப்பில்லை. சரி, அதற்கு மேல ஒரு சந்தேகம் வரும், இல்ல அபகத பாத்மத்வம் முதலான இந்த குணங்கள் எல்லாம் ஸ்வரூப ஆவிர் பாவம் தன்னடையே வருகிறது ஜீவாத்மாவிற்கு, அந்த குணங்கள்ங்கிறது எப்பொழுதும் இருக்கு, முக்தி தசையில அது வெளிப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறதே அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த அதை போல இந்த மோக்ஷத்திற்கு சென்று விட்டால் இந்த ஜெகத் வியாபாரம் முதலான காரியங்களும் தன்னடையே வராதோ என்று கேட்டால், இல்ல அந்த தன்மைகள் தன்னடையே வருகிறதற்கு காரணம் என்னன்னா அதுவும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே தான் அப்படி ஜீவாத்மாவிற்கு ஸ்வரூப ஆவிர்வாவமே ஏற்படுகிறது. நித்தியமாக இந்த ஜீவாத்மாவிற்கு இந்த குணங்களானது ஸ்வரூபமாக இருக்கட்டும், ஜீவாத்மானா சூக்ஷ்மா இருக்கட்டும், ஞான ஆனந்த குணகமாக இருக்கட்டும், அதே போல அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பாங்கிற இந்த குணங்கள் எல்லாம் இவருக்கு எப்பொழுதும் இருக்கட்டும், இவருக்கு குணமாகவே இந்த ஜீவாத்மாவினுடைய குணமாகவே இருக்கட்டும்னு எம்பெருமான் நித்தியமான ஒரு சங்கல்பத்தினாலே தான் அவருடைய ஒரு நினைவினாலே தான் இதெல்லாம் நமக்கு இப்படி ஏற்படுகிறது. அதனாலே எல்லாமே எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினாலே தான் ஏற்படுகிறது. ஆகையினாலே பரமபுருஷனுடைய இச்சை சங்கல்பம் அதனால தான் இந்த குணங்களே நித்தியமாக இருக்கிறதுன்னா அப்ப ஜெகத் வியாபாரம்ங்கிறது நமக்கு ஏற்படவே ஏற்படாது, அவருக்கு மாத்திரம்தான் இருக்கும். அது நீங்களாக மற்ற குணங்கள் இந்த ஜீவாத்மாவுக்கு உண்டு, அதன்தான் இந்த இடத்துல பரமசாமியா பத்தி மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. போகமாத்திர சாமியலிங்காச்ச இது அடுத்த சூத்திரம். பிரம்ம அனுபவம் என்னும் போகம் மூலமாகவே முக்தனுக்கு பிரம்மத்துடனான ஒற்றுமையை கூறுவதால் ஜகத் வியாபாரம் இல்லாமல் உள்ளதே முக்தனின் ஐஸ்வர்யமாகும். போகமாத்திர சாமிய லிங்காச்ச போகமாத்திரம் சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதா அப்படின்னா பிரம்மத்தோடு சேர்ந்து எல்லா ஆனந்தத்தையும் பெறுகிறான் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. பிரம்மத்தோடு சேர்ந்து காரியங்களை செய்து அதனாலே பெறுகிறான் இல்லை. ஆகையினாலே எம்பெருமானோடு பரமசாமியா பத்தி என்னால் அது பிரம்மத்திற்கு உண்டான அந்த ஆனந்தம் என்னவோ அந்த ஆனந்தம் இவருக்கு கிட்டுகிறது, அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அர்த்தம் காட்டப்படுகிறது. அதைத்தான் எம்பெருமானாரம் எடுத்து இவ்விடத்துல ஸ்ரீபாஷ்யத்தில் எடுத்து காட்டுகிறார். மேலே இறுதியான சூத்திரம் அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத். இந்த இடத்துல என்ன சந்தேகம் என்னால், முக்தனின் ஐஸ்வர்யம் அது பரமாத்மா மூலம் அளிக்கப்பட்டதுன்னு இப்போ பார்த்தோம். இந்த அபகத பாபமத்துவம் முதலான இந்த குணங்களே இவருக்கு ஸ்வரூபமாக இருக்கட்டும், அது முக்தி திசையிலே ஆவிர்வவிக்கட்டும், இப்படியெல்லாம் எம்பெருமான் சங்கல்பித்ததுனால தான் இது நடக்கிறதுன்னு கொண்டால், அப்போ அந்த எம்பெருமானே சங்கல்பித்து மறுபடியும் இந்த முக்தாத்மாவை கீழே போ என்ன சம்சாரத்திற்கு அனுப்புகிற வாய்ப்பு உள்ளதா அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா பிரம்மம் என்கிறவர் சத்திய காமகா சத்திய சங்கல்பகா சர்வசக்தி என்னெல்லாம் கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்டவர் எது நினைத்தாலும் அது நடத்துவதற்கு அவருக்கு வாய்ப்பு உண்டு, அதை செய்து முடிப்பார், அப்பேற்பட்ட ஆற்றல் வல்லமை உண்டு. அப்ப அவரே பார்த்து இந்த ஜீவாத்மாவை மறுபடியும் சம்சாரத்திற்கு அனுப்பிவிடுகிறேன்னு, முக்தனான ஒரு ஜீவாத்மாவை அனுப்பலாமா, அனுப்புவதற்கு அவருக்கு சக்தி உண்டா, அனுப்புவாரான்னு கேட்டால் அதற்கு தான் இவ்விடத்திலே பதில் தெரிவிக்கப்படுகிறது. அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் நிகிலஹேய பிரத்யநீக கல்யாணைகதானோ ஜெகஜன்மாதி காரணம் சமஸ்தவஸ்து விலக்ஷணா சர்வஜ்ஞா சத்யசங்கல்பா ஆஸ்ரித வாத்சல்யைக ஜலதிஹி பரமகாருணிகோ நிரஸ்த சமாபியதிக சம்பாவனா பரபிரம்மாபி தானா பரமபுருஷோ அஸ்தீதி சப்தாத் அவகம்யதே. எம்பெருமான்கிறவர் எல்லா கல்யாண குணங்களோடு கூடியிருப்பவர்ங்கிறது நமக்கு எப்படி தெரிகிறது? வேதங்கள் தான் அவரை காட்டி கொடுக்கிறது. ஊற்றமுடையான், ஊற்றமுடையாய் பெரியாயின்னு திருப்பாவையில் சொல்லப்படுகிற அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, ஊற்றமுடையாய்னா வேதங்களாலே அவர் நன்கு ஸ்தாபிக்கப்படுகிறார். பிரம்மங்கிறவர் நமக்கு எப்படி தெரிகிறார்? வேதங்கள் தான் அவரை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அந்த வேதங்கள் அந்த எம்பெருமான்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, எல்லா கல்யாண குணங்கள் நன்மைகளுக்கு ஒரே இருப்பிடம் அப்படின்னு சொல்லி, இந்த ஜகத்துக்கெல்லாம் அவரே காரணம், எல்லா வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டவர், சிறந்தவர், சர்வஜ்ஞா எல்லாம் அறிந்தவர், சத்தியசங்கல்பா அடியார்களிடத்துல அத்தனை அன்பு வாத்சல்யத்தோடு இருப்பவர், பரம கருணையோடு இருப்பவர் என்னெல்லாம் அந்த எம்பெருமானை பத்தி தெரிவிக்கிறது. அதே சாஸ்திரங்கள் தான் இன்னொரு பக்கம் என்ன தெரிவிக்கிறதுனா, அஹரஹர் அனுஷ்டீயமான வர்ணாசிரம தர்ம அனுகிரகீத தத் உபாசன ரூப தத் சமாராதன பிரீத்தி உபாசீனான் பிரவருத்த அனந்த துஸ்தர கர்மசஞ்சய ரூபா வித்யா ரூப அவித்யாம் வினிவர்த்திய ஸ்வயாதாத்மிய அனுபவ ரூப அனவதிகாதிசய ஆனந்தம் பிராபைய புனக நாவர்த்தயதீத்யபி சப்தாதேவாவ கம்யதே. அதே வேதாந்தங்கள் என்ன தெரிவிக்கிறதுனா, எந்த ஒரு ஜீவாத்மாவானவன் தன்னுடைய ஸ்வரூப ஞானத்தை பெற்று எம்பெருமானுக்கு ஆராதனார்த்தமாக நித்திய கர்மா அனுஷ்டானங்களை செய்து சாதனங்களை நன்கு இயற்றி எம்பெருமானை பற்றி அவருடைய ஒரு பிரீத்தியை சம்பாதித்து அவருடைய ஒரு ஆனந்தத்தை சம்பாதித்து அதனாலே கர்மங்களையெல்லாம் நசிக்கப்பெற்று மேலே அந்த அர்ச்சிராதிகதியை பிராபித்து அதன் வழியாக எம்பெருமானை அடைந்து அந்த உயர்ந்த ஆனந்தத்தை பெறட்டும் அப்படின்னு அந்த எம்பெருமானே சங்கல்பித்து கொடுக்கிறார். அவராலே இந்த ஜீவாத்மாவிற்கு இப்படி இப்பேற்பட்ட இந்த ஆனந்தம் கிடைக்கப்பெறுகிறது. அப்படி கிடைக்கப்பெற்ற அந்த ஜீவாத்மாவானவன் மறுபடியும் வருவதில்லைன்னு அதே வேதாந்தங்கள் தான் கூறுகிறது. அப்போ ஒரு இடத்துல வேதாந்தங்கள் கூறுகிற அந்த பிரம்ம லட்சணத்தை அறிந்து பிரம்மத்தை அறிகிறோம் அது எப்படி உண்மையோ, அதே போல அதே வேதாந்தங்கள் இன்னொரு இடத்திலே இந்த ஜீவாத்மாவானவன் முக்தனானவன் திரும்பி வருதல் இல்லைன்னு சொன்னா, அதையும் அதே சப்தங்கள் அந்த வேதாந்தங்கள் சொல்லுவதனாலேயே அதையும் நம்ப வேண்டும் என்ன ஒரு சமாதானம் தெரிவித்தார். மேலே சப்தஷ்ச சகல்வைவம் சகல்வேவம் வர்த்தையன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. இப்படிதான் வேதாந்தங்கள் நச்ச புனராவர்த்ததே புனராவர்த்ததே மீண்டு வருவது இல்லை, மீண்டு வருவதில்லைன்னு ஸ்ருதிகள் தெரிவிக்கிறது. பகவானே என்ன தெரிவிக்கிறார், மாமுபேத்தியது புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹா சம்சித்திம் பரமாம்கதாஹா ஆப்ரம்ம புவனால்லோகா புனராவர்த்தி நோர்ஜுனா மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. பிரம்மா தொடக்கமாக எல்லா லோகங்களுக்கு எங்கு சென்றாலும் மறுபடியும் வந்து வந்து இந்த சம்சாரத்திலே மீண்டு வருதல் வந்து பிறத்தல் இப்படி மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எவன் என்னை அடைகிறானோ அவன் மறுபடியும் வருவதில்லை என்று கண்ணனும் கீதையிலே தெரிவிக்கிறார். சரி, அதற்கு மேலே இன்னொரு ஆச்சரியமான சமாதானம் தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமான்கிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் இந்த ஜீவாத்மாவை எப்பொழுது பெறுவோம், எப்பொழுது இவர் வருவார் வருவார்னு காத்து கொண்டு அத்தனை அன்போடு அவர் இந்த ஜீவாத்மாவானவனை பெறுகிறார். அவரை தயார்படுத்தி ஞானத்தை கொடுத்து அவருக்கு இந்த விஷயமான இச்சையை ஏற்படுத்தி ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்சேத் மதுசூதனா சாத்விகசது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு இந்த ஜீவாத்மாவானவனுடைய கர்ப்ப காலத்திலிருந்து அவனை கட்டாட்சித்து அவனுக்கு ஞானத்தை புகட்டி அவனை மேன்மேலே வளர்த்து இப்படி பரமபதத்திற்கு வந்து சேரும் வரைக்கும் இவ்வளவு சிரமப்பட்டு அழைத்து கொண்ட பிற்பாடு மறுபடியும் யாரானோ இப்படி தவமாயிருந்து பெற்ற ஒரு வஸ்துவை மறுபடியும் போன்னு தள்ளிவிடுவாரா? அப்படி பண்ண மாட்டார் அல்லவா? அப்போ எம்பெருமானும் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு மேலே இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யத்தில் சமாதானம் தெரிவிக்கிறார். நச்சா பரமபுருஷா சத்தியசங்கல்போ அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லப்த்வா கதாச்சிதா வர்த்தயிஷ்யதி. எம்பெருமானே, ஞானிகளிடத்துல எனக்கு எத்தனை அன்பு! பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா உதாரா சர்வ ஏவைத்தே ஞானீது ஆத்மைவமே மதம். எனக்கு ஆத்மா போன்றவர்கள் இந்த ஞானிகள், என்னையே எல்லாமாக கொண்டிருப்பவர்கள், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்தில எல்லாம் கண்ணன் இருக்கிற இந்த ஞானிகள், இவர்கள் எனக்கு அத்தனை பிரியமானவர்கள். பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவஸ்வரம் இது ச மகாத்மா சுதுர்லபா. அப்படி ஒருவன் கிடைப்பனா கிடைப்பனான்னு தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். அப்ப இத்தனை எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த எம்பெருமானவன் ஒருவன் கிடைத்தானே ஆனால் அவனை மறுபடியும் கீழே சம்சாரத்திற்கு போன்னு அனுப்புவரான்னு கேட்டா அனுப்பவே மாட்டார் அப்படின்னு சிறந்த சமாதானத்தை இவ்விடத்திலே எம்பெருமானார் தெரிவிக்கிறார். அதைத்தான் அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத்துன்னு வேதங்களும் இதைத்தான் தெரிவிக்கிறதுன்னு இதற்கு பொருள் சொல்லி சூத்ராபியாசா சாஸ்திர பரிசமாப்தியம் தியோதயதி இது சர்வம் சமஞ்சசம். இரண்டு தடவை இந்த சூத்திரத்திலே அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத்துன்னு ரெண்டு தடவை சொல்லியிருக்கிறதுனாலே சாஸ்திரமானது இவ்விடத்திலே முடிகிறது. இத்தோடு இந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற இந்த கிரந்தமானது நிறைவு பெறுகிறதுங்கிறத இவ்விடத்திலே காண்பித்து இது சர்வம் சமஞ்சசம். அப்ப முதல் அத்தியாயம் முதல் சூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்னு தொடங்கி இவ்வளம் வரை எல்லா சூத்திரங்களுக்கும் ஒரு விரோதமும் இல்லை, ஒன்றுக்கொன்று எந்த விதமான முரண்பாடும் இல்லை, எல்லாம் பொருத்தமாகவே அமைந்திருக்கின்றது. சாஸ்திர அர்த்தமானது இப்படித்தான் அமைந்திருக்கிறதுன்னு இதிலே நமக்கு நன்கு எடுத்து காட்டி அத்தனை பேருக்கும் இந்த சாஸ்திரத்திலே ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக எம்பெருமானிடத்திலே பிரீதி பக்தி இவைகளெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி இப்படி நமக்கு எம்பெருமானார் உபகரித்தருளுகிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளையே பத்துவோம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு நம்முடைய ஆச்சாரியர்களெல்லாம் காட்டி கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய திருவடிகளையும் பத்தி கைங்கரியங்களை செய்து உய்வோம் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.